நமஸ்காரம். நேற்றைக்கு பேசும்போது வேலை வேலை என்று போய்கொண்டிருக்கும் பெற்றோர்கள், அவர்களால் குடும்பத்தில் என்ன குழப்பம் வரலாம், அதை பார்க்க வேண்டிய நேரத்தில் பார்க்காமல் விட்டுவிட்டால் என்னென்ன தீமைகள் ஏற்படும், இப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னுரையாக எதனால் ஒருத்தர் ஒர்க்கஹாலிக்கா வேலை வேலை வேலைன்னே போய்கொண்டிருக்கிறார் என்று ஒரு சில காரணங்களை பார்த்தோம். அந்தந்த காரணத்தை சரியான யோசிச்சுங்க, அப்படிதான் பிடிவாதமா இருக்கணுமா கொஞ்சம் மாத்திக்கணுமாங்கிறதை இப்ப இன்னைக்கு சொல்ல போறதையும் கேட்டுட்டு அப்புறம் அவரவர்கள் முடிவெடுக்கலாம். ரொம்ப வேலைன்னே பார்த்து கொண்டு வந்தால் மனுஷனால ஓரளவுக்கு தான் சக்தி உண்டு. 24 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு அவனால் முடியாது. அதோட வேலை மட்டும் பார்த்து எந்தவித கேளிக்கையோ எந்த அனுபவமோ இல்லாத படுத்தினால் மன அழுத்தம் நிச்சயமா ஏற்படும். இருந்துட்டு போறதே அதனால என்ன சம்பாதிச்சிட்டேன் என்று சொல்லணும்னால், ஒரு 6-7 வயசு நம்ம பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ ஆனதிலிருந்து 18 வயசு வரைக்கும் அந்த குழந்தையினுடைய இயல்பை பொறுத்து அப்பா அம்மா தான் உலகம். அவ பார்க்கிற முதல் பெண்மணி அம்மாதான், முதல் ஆண் அப்பாதான். அதனால அவர்கள் அந்த குழந்தைகள்கிட்ட எப்படி நடக்க போறார்களோ அது அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்காற்ற போகிறது. இங்கிலீஷ்ல மேக் ஆர் பிரேக்னு சொல்றாளே, ஆக்கலாம் அழிக்கலாம், இந்த ரெண்டுமே அந்த சமயத்துல நாம் அவர்கள்ட்ட என்ன நடந்துக்கிறோங்கிறத பொறுத்தது. வேலைக்கு போயிட்டு வந்தோம், சாயங்காலமானா டிவியை உட்காந்து பார்த்தோம், ஏதோ இன்டர்நெட்ல சர்ச் பண்ணோம், எங்கெங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தோம், வீட்டுக்கு வந்தும் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தோம். இப்படின்னே இருந்ததுன்னு வச்சுங்க, கொஞ்சம் நம்ம பொண்ணோ பிள்ளையோ நம்ம கிட்ட வந்து தாங்கள் என்ன பள்ளிக்கூடத்தில் நடந்தது காலேஜில் நடந்ததுன்னு பேச வரும்போது எரிச்சல் பட்டுடுவோம். நாள் முழுக்க உழைச்சிருக்கோம், சாயங்காலம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலான்னு வச்சே இவா தொந்தரவு பண்றாளே அப்படின்னு தோணலாம். அந்த நினைவை தவிர்க்கவும். ஏன்னா நாம ரொம்ப உழைக்கிறதா நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிறதே இந்த குழந்தைகளுக்காகத்தான். அப்ப அவர்களையே ஒதுக்கி விட்டு யாருக்காக உழைக்க போறோம்? நேரையே குழந்தைகளோட கொஞ்சும் போது டிவியில பார்த்து என்ன சாதிக்க போறோம்? குழந்தைகள் கோணத்திலேருந்து பார்த்தேன்னால் இன்னைக்கு அவர்களுக்கு ஸ்கூல்லையும் காலேஜஸ்லயும் டிஸ்ட்ராக்ஷன் அதிகம். அப்ப ஏற்கனவே அவர்களுக்குள்ள நிறைய கொந்தளிப்பு இருக்கும். ஆறாரோ என்னென்னமோ சொல்லுவா, நான் வெஜிடேரியனா தான் இருப்பேன்னால் அதுக்கு 4 பேர் கேலி பண்ணுவா, நான் நெத்திக்கிட்டு போவேன்னு சொன்னா கேலி பண்ணுவா, நான் அடிக்கடி கோவிலுக்கு போறேன்னு சொன்னா கேலி பண்ணுவா, ஏதான ஒண்ணு செய்யணும்னா அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு செய்வேன்னா கேலி. இப்படி ஏற்கனவே ஒவ்வொன்னு அவர்களோட ஒட்ட முடியாத நம்ம கலாச்சாரத்தை பிடிச்சுக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த சமயத்துக்கு நம்மோட பேச வரும்போது நாமும் ஆதரிக்காமல் எரிச்சப்பட்டுட்டோம்னால் அப்ப நிரந்தரமாவே நம்ம கலாச்சாரத்தின் பேர்ல ஒரு வெறுப்பு வந்துடும். என்ன நான் இப்ப வெஜிடேரியனா இருந்து சாதிச்சேன், நெத்திக்கிட்டுன்னு போய் சாதிச்சேன், கோவிலுக்கு போய் சாதிச்சேன், அதனால இவாழ்டையும் நல்ல பேர் இல்ல, காலேஜிலையும் நல்ல பேர் இல்ல, வேண்டாம் போ அப்படின்னு ஒரு எரிச்சல் கூட அந்த குழந்தைகளுக்கு வந்துவிடலாம். இதிலே நம்ம பிள்ளை பொண்ணுடைய பேக்ரவுண்ட், அவர்கள் எப்படி ஆக்கப்பட்டிருக்காங்கிறது முக்கியம். சில பேர்லாம் இயற்கையிலேயே ஸ்ட்ராங்கானவாளா இருப்பார். அப்ப நம்ம அப்படி கண்டுகொள்ளாத இருக்கிறத பத்தி அவா பெருசா கண்டுக்க மாட்டா. ஆனா கொஞ்சம் வீக்கா இருக்கிற சென்றல்னு வச்சுங்கோ, அவர்களே கொஞ்சம் சாது. அப்படி இருக்கிறவர்கள் நம்ம பேசலே விட்டுட்டோம்னால் அப்படியே ஒரு கூட்டுக்குள்ள இழுத்துக்கிற மாதிரி தங்களை இழுத்து நடுவா. சரி, அம்மா இருக்காளே, அவள்கிட்ட சொல்லிக்கலாம்னால், வேலைக்கு போயிட்டு வர்ற அம்மாவா இருந்தா அவளுக்கும் அவளுக்கு இருக்கிற பிரஷர், அதோட வீட்டில மாமியார் நாத்தனார் இந்த மாதிரி ஏதாவது தொல்லை இருந்து அதை மனசுல ஆழமா பட்டுடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுவே பெருசா இருக்கும். தம் பொண்ணு பிள்ளைகிட்ட எல்லாம் தான் சின்ன வயசுல பட்டதெல்லாம் சொல்லி சொல்லி ஆத்து போயிருப்பா. அப்ப மறுபடியும் அந்த பக்கமும் ஆதரவு கிடைக்காது நம்ம குழந்தைகளுக்கு. அதோட கூட இப்படி எல்லாம் உறவுக்காரர்களே படுத்துவாளா அப்படின்னு வேற இந்த சின்ன மனசு கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும். இந்த அடலசன் ஸ்டேஜில் இல்ல அதுக்கு கீழே இருக்கிற வயசில் உடனே சட்டுன்னு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடும். நம்மளை யார் பார்க்க போறா? ஸ்கூல்ல போனா அவ என்னமோ சொல்றா, சரி அவர்கள் வழிக்கு போயிடலான்னு பார்த்தா அது வேற கலாச்சாரமா இருக்கு. சரி, அப்பா அம்மா நம்மோட இருப்பா, வெளியில கொண்டு போவா பண்ணுவார்னால் அவரெல்லாம் அப்படி ஒன்றும் கூட்டின்னு போறதாவும் தெரியல. நாம இப்ப யாருக்காக இருக்கணும்? இதை விட உலகம் எப்படி போயிட்டு இருக்கோ அந்த வழியே போய் அப்படியே இருந்துள்ளாம் போல் இருக்கே அப்படின்னு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் தோண ஆரம்பிக்கும். இதனால என்னாகும்? ஒரு ரிஜிடிட்டி வரும், அப்படின்னா ஒரு பிடிவாத குணம். நாம் அந்த பிடிவாத குணம் அந்த குழந்தைக்காக இருக்கிறதா நினைச்சுட்டு இருப்போம். ஆனா அந்த பிடிவாதத்துக்கு நம்ம தான் காரணமா இருந்திருப்போம். எந்த பக்கத்திலையும் ஒரு மனுஷனால போக முடியலன்னா பெரியவாளாலேயே தாங்க முடியாது. அப்புறம் சின்னவர்கள் எங்க தாங்குவா சொல்லுங்க? இதுக்கு நடுவில் என்னாகும்? பாடத்துல கொஞ்சம் கவனம் குறையும், மார்க்ஸ் எல்லாம் குறையும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்காது. இதை பார்த்த உடனே அப்பா அம்மாக்கு இன்னும் எரிச்சல் வந்து திட்டுறதுக்கு ஆரம்பிச்சுடுவா. பாரு, கூட இருக்கிற அந்த அடுத்த பையன் என்னமா வாங்குறான், அந்த பொண்ணு எழுத்து விட்டு பொண்ணு எப்படி வாங்குறா, நீ தண்டம், எதுக்கு இப்படி பண்ற, பெர்ஃபார்மன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவா. ஆனா படிக்காத பொண்ணு இல்லையோ, பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற பொண்ணு, நீங்களே இதை அப்ரிஷியேட் பண்ணிருப்பீள். சின்ன வயசா 4-5 வயசா இருக்கிறச்சே மடியில தூக்கி வச்சு கொஞ்சிருப்பீள். இப்பதான் என்னமோ நமக்கும் கொஞ்சம் வயசாகச்சே, இந்த மிடில் ஏஜ்ல ஒரு கட்டம் வரும்னு ஆண்களுக்கும் சொல்றாளோ இல்லையோ, மெனோபாஸ் சமயத்துல பெண்களுக்கு வரும். இது ஒரு 45-55 ஆண்களுக்கு வரும். இந்த வயசுக்குள்ள அவர்களை சரியா பார்க்க மாட்டோம். அதுதான் ஏக்கம் இருக்கிற வயசு பொண்ணுக்கும் பிள்ளைக்கும். இதுதான் ஒரு சுழல். இந்த சுழலை கொஞ்சம் நாம ஜாகிரதையா தான் ஹேண்டில் பண்ணணும். அதனாலே பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லி திட்டி பிரயோஜனம் இல்லை. நாம கூட உட்காந்து எவ்வளவு நேரம் பேசினோங்கிறத பார்க்கணும். சில சமயத்தில் இத போல ஒரு எதிர்ப்பு, ஒரு பிடிவாதம் அந்த குழந்தைகள்கிட்ட வரும்போது ஏதாவது தீய பழக்கத்துக்கு ஆளாயிடலாம். அதுக்கு அவர்களையே நம்ம வெய்ய ஆரம்பிப்போம். இல்ல வேற சிலர் இவர்களிடத்துல அன்பா இருக்கிறாப்புல நடந்துட்டு எக்ஸ்பிளாய்ட் பண்ண ஆரம்பிச்சுடலாம், இவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுடலாம். மறுபடியும் அவ இன்னும் தங்களுக்குள்ள இழுத்து நடுவா. ஏன்னா அவர்களையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு இவாளுக்கு தெரியாது போயிடும். பெற்றோரை பொறுத்த வரைக்கும், என்ன இந்த குழந்தை ஒழுங்கா படிக்கலையாமே, எப்ப பார்த்தாலும் ஏதோ திட்டிகிட்டே இருக்கீளே அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரா உறவுக்காரா கேட்டா அந்த பியர் பிரஷரை தாங்கிறதுக்கு பெற்றோரால் முடியாது. அதையும் சேர்த்து குழந்தைகள் தலையிலேயே காட்டுவா. ஒரு உடல் ரீதியா அந்த குழந்தைக்கு ஏதானும் குழந்தைன்னு நான் சொல்றது கிட்டத்தட்ட 7-8 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் உடல் ரீதியா ஏதானு இருந்ததுன்னா கூட இவ இப்படித்தான் எரிஞ்சு எரிஞ்சு விடறா, சொன்னதை கேட்க மாட்டேங்கிறா, மூர்க்கத்தனமா இருக்கா, பிடிவாதமா இருக்கா, அதனால அநேகமா இது வரைக்கும் மன ரீதியா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வேற நினைச்சு விடுவோம். எங்க ஆரம்பிச்சது, எங்க கொண்டு போய் விடுறது, இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வெவ்வேறு விதத்துல இந்த தப்பு நிகழ்ந்து விடலாம். இது இத்தனை எங்கேருந்து ஆரம்பிச்சதுக்கு? இப்போ நாம் அன்பு காட்டி நமக்கு ஈகோவை பற்றி கவலைப்படாமல் குழந்தைகளுக்கு இருக்கிற கஷ்டத்தையும் அவர்களுக்கு தேவையான ஆதரவையும் ரெக்கக்னைஸ் பண்ணி அவர்களுடைய முழுமையான வளர்ச்சியை பார்த்து வெறும் மார்க்கு வளர்ச்சியை மட்டும் பார்க்காமல் யாரோ சொல்றதை கேட்டுக்காமல் ஒப்பிட்டு பார்க்காமல் நம்ம குழந்தைய நம்ம குழந்தையா பார்த்து எல்லாத்துக்கு மேலே நான் எங்கேயோ ஒர்க்காஹாலிக்கா இருக்கணும், எனக்கு வேலை தான் முக்கியம், என்னை யாரோ உறவுக்காரா திட்டுட்டா, மாமியார் திட்டினார், மாமனார் திட்டினார், இதெல்லாத்தையும் பற்றி கவலைப்படாமல் ஒதுக்கி வச்சுட்டு நாளைக்கு ஒரு நல்ல ஆன்மீகவாதியா, நல்ல பக்தனா, ஒரு குணசாலியா அந்த பொண்ணு பிள்ளை உருவாக்க வேண்டாமா? இது இத்தனைக்கு எது வழிவகுக்கிறது? பக்தி, பக்தி, நல்ல ஞானத்தை வளர்த்துண்டு பகவானிடத்துல நம்பிக்கை கொண்டு பக்தியை வளர்த்துண்டு நல்ல பண்புகளை நம்ம பெரியவா வளர்த்துட்டோம்னால் கண்டிப்பா அந்த குழந்தைகள் அந்த வயசுல நம்ம ஆதரவு தேடச்சே நம்மால் கொடுக்க முடியும், எரிஞ்சு விழமாட்டோம். என்ன நான் சொல்றத கேட்கல, நீ சொல்றத நான் கேட்கணுமான்னு மட்டும் பிள்ளைகள்கிட்ட நினைச்சுக்காதீங்க, அது அவ்வளவுதான் வயசு. அதில் அப்படியே விட்டு பிடிக்க விட்டு பிடிக்கத்தான் தானே அவர்களுக்கும் வருவா. எந்த பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அப்பா அம்மாட்ட எங்கேயான ஒரு ஹீரோ ஹீரோயின் வர்ஷிப்பே இருக்கும். ஏதோ இவர் என்னடா திரைப்படத்தை பத்தி பேசுறாரு நினைச்சுக்க வேண்டாம், ஏன் இப்ப ராமன் ஹீரோ தான், சீதா ஹீரோயின் தான், அப்படி நம்ம நினைச்சுக்க மாட்டோம்ன்னா நல்லதை தானே நினைச்சுக்கிறோம். அத போல ஒவ்வொரு பெற்றோருமே குழந்தைகளுக்கு அப்படித்தானே, அதை நாம நடத்தி காட்டணுமோ இல்லையோ? நம்மளே வில்லன் ஆயிட்டோம்னால் அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஒரு சில குடும்பங்கள்ல இந்த மாதிரி ஆயிட்டு கடைசியில எது என்னன்னு தெரியாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை போட்டுருப்பா, அப்படிலாம் தேவையே இல்லை. இப்போ இது எல்லாத்துக்கும் மேலே பகவானுடைய கிருபைன்னு ஒன்று இருக்கு, அது கண்டிப்பா அதை நடத்தும். நம்ம கர்மமும் இருக்கு, அதுவும் பிடிச்சு இழுக்கும். இதே இந்த பதின் பருவத்தில் இருக்கிற பிள்ளை பொண்ணு இடத்துலையும் ஒரு வேண்டுகோள், அப்படி ஒருவேளை அப்பா அம்மா நம்ம பேர்ல ரொம்ப பாசமா இருக்கல, பார்த்து கொண்டு இருக்கு இல்லையா, கொஞ்ச நாள் விடுங்க, தைரியமா எடுத்து சொல்லுங்க, எங்க தேவை இதுவா இருக்கு, ஆனா நீங்க அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிற, இந்த வயசுல நீங்க ஆதரி காட்டா எங்க போவோம் அப்படிங்கறது கொஞ்சம் எடுத்து சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை, உங்க பக்கத்துல இருந்து பேசுங்க. ஆனா ஒன்று மட்டும் ஜாகிரதை சொல்றேன், அப்பா அம்மா கிட்ட வெறுப்பு இருக்குங்கிறதுக்காக வேற யாரோ ஊர் பேர் தெரியாத வாழ்க்கை இனிமையா பழகிறாளேன்னு பேச போனால் நம்ம கிட்ட அவ உண்மையா நடந்துக்க மாட்டான், கண்டிப்பா இதான எக்ஸ்பிளாய்ட் பண்ணிடுவா. அந்த உண்மையை குழந்தைகளான நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சமுதாய விஷயம், ஒரு கஷ்டம், ஒரு குடும்ப ப்ராப்ளம். இதை தாராளமா ஆன்மீக ரீதியா பக்தியினால நம்ம தீர்க்க முடியும். பகவானை பத்தியும் நடந்திருக்கிற ஆச்சாரியர்களை பத்தியும் குடும்பத்தோட உட்கார்ந்து பேசினால் ஒரு ஒற்றுமை கிடைக்கும், வேற்றுமை எல்லாம் களையப்படும், நன்னா இருக்கலாம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.